வணக்கம் மாணவர்களே, உவா குருகுலம் கல்வி ஊடாக உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது தரம் 7 கணித பாடத்தில் தரம் 7 ஒரு பகுதியை. தரம் 7 நீங்கள் தற்போது 14 பாடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 17 பக்கம். இப்பாடம் சம்பந்தமாக நேர்கோட்டு தளவுருக்கள் பற்றி தற்போது நாங்கள் கற்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் நேர்கோட்டு தளவுருக்கள் பற்றி நாங்கள் ஆரம்ப பிரிவிலிருந்தே பல விடயங்களை கற்றுள்ளோம். அந்த விடயங்கள் என்னென்னவென்று யோசிக்கிறீர்கள் மாணவர்களே? இதோ உங்களுக்கான ஒரு ஞாபகப்படுத்தல் மூலம் நுழையலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அரைவட்டங்கள், சாய்வு சதுரம், இவ்வாறான பல தளவுருக்களை நாம் கற்றுள்ளோம். ஆகவே இவைகள் அனைத்தும் தளவுருக்கள் என நாம் ஆரம்ப பிரிவிலிருந்தே கற்றுள்ளோம். எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு இதில் நேர்கோடுகள் மட்டும் பயன்படுத்தி வரையக்கூடிய தளவுருக்களை இனங்கண்டு அவை எவையவை என உங்களால் கூற முடியும் அல்லவா? நிச்சயமாக நினைக்கிறேன். நானும் உங்களுடன் சேர்ந்து தற்போது அவை எவையவை என கூற ஆயத்தமாகுவோம். சரி மாணவர்களே, அந்த விடயங்களை தற்போது கூறுங்கள் பார்க்கலாம். நேர்கோடுகள் மாத்திரம் பயன்படுத்தி வரையக்கூடிய தளவுருக்கள். சதுரத்தை குறிப்பிட முடியும், செவ்வகம், முக்கோணம், சாய்வு சதுரம். ஆம், சரி மாணவர்களே, இந்த விடயங்கள் தான் நாங்கள் நேர்கோடுகளை மாத்திரம் பயன்படுத்தி வரையக்கூடிய தளவுருக்கள். எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் தற்போது நாங்கள் தரம் 7 2 தவணையில் ஒரு பாடமாக நேர்கோட்டு தளவுருக்கள் பற்றி தற்போது நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. இவ்வாறு நாம் கூறிய இந்த தளவுருக்களை வரைவதற்காக ஒவ்வொரு நேர்கோடுகளை பயன்படுத்தி வரைந்துள்ளோம். இந்த நேர்கோடுகளை நாம் நேர்கோட்டு துண்டங்கள் எனும் ஒரு பெயர் கொண்டும் அழைக்கலாம். எனவே இனி நாங்கள் இந்த தளவுருக்களை அமைப்பதற்காக நேர்கோட்டு துண்டங்கள் எனும் பெயர் கொண்டு அழைத்து இப்பாடத்துக்குள் உட்செல்வோம். ஆகவே இவ்வாறு நாம் கூறிய இந்த தளவுருக்கள் பல நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு அமைத்துள்ளோம். ஆகவே ஒவ்வொரு தளவுருக்களும் எத்தனை எத்தனை நேர்கோட்டு துண்டங்களை அடிப்படையாக கொண்டு வரைந்துள்ளோம் என்று பார்ப்போம். அந்த வகையில் சதுரம் ஒன்று அமைப்பதற்காக 4 நேர்கோட்டு துண்டங்களை இணைத்து வரைந்துள்ளோம். அந்த 4 நேர்கோட்டு துண்டங்களும் சமனானவை. எனவே அதற்கு நாம் சதுரம் என்று ஒரு பெயர் கொண்டு அழைக்கின்றோம். அதே வகையில் அந்த சதுரத்தை அமைப்பதற்காக 4 நேர்கோட்டு துண்டங்களை இணைத்துள்ளோம். அதே போன்றே செவ்வகம் ஒன்றை அமைத்துள்ளோம். அதற்கு எதிர்பக்க சோடிகள் சமன். ஆகவே ஒவ்வொரு நேர்கோட்டு துண்டங்களும் சமன் அல்ல, இவை எதிர்பக்கங்கள் சமன். ஆகவே எதிரான நேர்கோட்டு துண்டங்கள் சமனாக அமைத்து செவ்வகத்தை அமைத்து, அடுத்ததாக முக்கோணம் ஒன்று அமைப்பதற்காக 3 நேர்கோட்டு துண்டங்களை நாம் இங்கு பயன்படுத்தியுள்ளோம். அதே போன்று சாய்வு சதுரம் ஒன்றை அமைப்பதற்காக 4 சமனான நேர்கோட்டு துண்டங்களை அமைத்துள்ளோம். ஆகவே இவ்வாறு பல நேர்கோட்டு துண்டங்களை வைத்து கொண்டு எங்களால் இன்னும் பல நேர்கோட்டு தளவுருக்களை எங்களால் கூற முடியும். அந்த வகையில் 5 நேர்கோட்டு துண்டங்களை வைத்து அமைக்க முடியும். 6 நேர்கோட்டு துண்டங்கள், 7 நேர்கோட்டு துண்டங்கள், 8 நேர்கோட்டு துண்டங்கள், 9 நேர்கோட்டு துண்டங்கள், 10 நேர்கோட்டு துண்டங்கள். இவ்வாறு பலவிதமான நேர்கோட்டு துண்டங்களை வைத்துக் கொண்டு எங்களால் தளவுருக்களை இன்னும் பல கூறக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு தளவுருக்களை அமைப்பதற்காக குறைந்தது எத்தனை நேர்கோட்டு துண்டங்களை இணைக்க வேண்டி உள்ளது உங்களால் கூற முடியும் தானே? அதாவது இவ்வாறு நாங்கள் பல நேர்கோட்டு துண்டங்களை பற்றி தற்போது பார்த்துள்ளோம். அதாவது சதுரம், செவ்வகம், முக்கோணம், சாய் சதுரம், ஐங்கோணி, அறுகோணி, எழுகோணி, எண்கோணி, நவகோணி, தசகோணி என பலவிதமான தலவுருக்கள் பற்றி நாங்கள் தற்போது பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் நான் தற்போது உங்களிடம் கேட்பது, இங்கு குறைந்தது ஒரு தலவுருவை அமைப்பதற்காக நாங்கள் எத்தனை நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தியுள்ளோம், ஒரு தலவுருவை வரைய குறைந்தது எத்தனை நேர்கோட்டு துண்டங்கள் தேவைப்படுகின்றன? இதுதான் கேள்வி. கூற முடியுமா? ஆமாணவர்களே, நீங்கள் கூறியது சரி. அதாவது மூன்று நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி வரையக்கூடிய ஒரு முக்கோணம். ஆகவே ஒரு நேர்கோட்டு தலவுருவை அமைப்பதற்காக குறைந்தது மூன்று நேர்கோட்டு துண்டங்கள் அவசியம். எனவே ஒரு தலவுருவை அமைப்பதற்கு குறைந்தது மூன்று நேர்கோட்டு துண்டங்கள் தேவைப்படுகின்றன. எனவே எங்களால் இதன் மூலம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதாவது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நேர்கோட்டு துண்டங்களினால் மூடப்படும் தலவுரு பல்கோணி எனப்படும். ஆகவே பல்கோணி ஒன்றை அமைப்பதற்காக எங்களுக்கு மூன்று நேர்கோட்டு துண்டங்கள் அவசியம் என்பதை இதன் மூலம் உறுதி செய்து கொள்ள முடியும். மேலும் பல்கோணியின் ஒவ்வொரு நேர்கோட்டு துண்டமும் அவற்றின் பக்கங்கள் ஆகும். இரு பக்கங்கள் சந்திக்கும் புள்ளி உச்சி எனவும் நாங்கள் வழங்க முடியும் அதற்கான பெயரை. எனவே இதனை மேலும் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவோம். அதற்காக நீங்கள் தாளொன்றையினை பெற்றுக்கொண்டு தயாராகவும் அத்தாளின் நடுவினிலே ஒரு முக்கோணியை வரைந்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய அளவிலான ஒரு முக்கோணியை வரைந்து கொள்ளவும். அந்த முக்கோணியின் உச்சிகளை ஏ, பி, சி என மூன்று எழுத்துக்களை இட்டுக் கொள்ளவும். ஆகவே நீங்கள் தற்போது ஒரு முக்கோணியை அமைத்திருப்பீர்கள், பெரிய அளவிலான ஒரு முக்கோணியை. அதற்கு அதன் ஒவ்வொரு உச்சிக்கும் ஏ, பி, சி என அடையாளப்படுத்திக் கொள்ளவும். இப்போது மேலும் அதனை அவதானிப்போம். ஏ, பி என்பது அமுக்கோணியில் ஒரு பக்கம். இதனையே நாங்கள் ஆரம்பத்தில் நேர்கோட்டு துண்டம் என்ற ஒரு பெயர் கொண்டு அழைத்தோம். அதே போன்றுதான் ஏசி. ஏசி என்பது மற்றும் ஒரு நேர்கோட்டு துண்டம். அந்த இரண்டு நேர்கோட்டு துண்டங்களும் ஒரு உச்சியில் சந்திக்கின்றன. அதாவது ஏ எனும் உச்சியில் இந்த நேர்கோடுகள் சந்திக்கின்றன. அதே போன்றுதான் ஏ பி என்ற நேர்கோடும் பி சி என்ற நேர்கோடும் பி எனும் உச்சியில் சந்திக்கின்றன. அவ்வாறே ஏ சி, பி சி, சி எனும் உச்சியில் சந்திக்கின்றன. எனவே இந்த முக்கோணியின் ஊடாக இரண்டு பக்கங்கள் சந்திக்கும் ஒரு புள்ளியை உச்சி என்போம். ஆகவே இந்த உச்சிக்கு மற்றும் ஒரு பெயர் அழைக்கக்கூடும் நாங்கள், அதாவது கோணம். இந்த முக்கோணியில் மூன்று உச்சிகள் காணப்படுகின்றன. அதே போன்று மூன்று கோணங்கள் காணப்படுகின்றன. ஒரு கோணத்தை உருவாக்குவதற்காக மூன்று எழுத்துக்கள் கட்டாயம் தேவை. ஆகவே அந்த கோணம் என்ற எழுத்து உச்சியாக அமைய வேண்டும். ஆகவே அந்த ஏ உச்சியை கோணமாக அமைக்கும் போது அதை நாங்கள் எவ்வாறு வாசிக்க முடியும்? பி ஏ சி கோணம் பிஏசி. இதை நாங்கள் ஆரம்பத்தில் இது சம்பந்தமாக தரம் ஆறிலே கற்றிருக்கின்றோம். ஆகவே ஆரம்பத்தில் இந்த ஏ பி ஆனது புயங்களாகவும் ஏ உச்சியாகவும் கொண்டு நாங்கள் இது சம்பந்தமான விளக்கங்களை மேலும் பெற்றிருக்கின்றோம். அதனை தற்போது ஞாபகப்படுத்துவதன் ஊடாகவே இந்த புயங்கள் துண்டம் பக்கம் மூன்றும் ஒன்று என்ற எண்ணக்கருவுக்கு நாங்கள் உட்செல்ல வேண்டியுள்ளது. ஆகவே இரண்டு நேர்கோட்டு துண்டங்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது அதனை நாங்கள் உச்சி எனவும் அந்த உச்சியை கோணம் எனவும் நாங்கள் அழைக்கின்றோம். எனவே இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக உமது பாடப்புத்தகத்தின் 17-18 பக்கத்தில் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. அதில் நன்கு வாசிக்கவும். 18 பக்கம் பாருங்கள் மாணவர்களே. அதில் பல தலவுருக்கள் வரையப்பட்டுள்ளன. அந்த வகையில் அதில் முக்கோணம், கோணம், நாற்பக்கள், ஐங்கோணி, அருகோணி என்று பல விதமான வடிவங்களில் அந்த பல்கோணிகள் அமைக்கப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடும். முக்கோணி பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். நாற்பக்கள் சம்பந்தமான ஒரு சிறு விளக்கம். நாற்பக்கள் எனும்போது 4 புள்ளிகள் வைத்து 4 புள்ளிகளையும் இணைக்கும் கோடு நாற்பக்கள். அந்த நாற்பக்களுக்கு பல விதமான பெயர்கள் உண்டு. அதாவது சதுரம், செவ்வகம், சாயுசதுரம், இணைகரம், சரிவகம் இவ்வாறு பல பெயர்கள் கொண்டு எங்களால் அழைக்க முடியும். எனவே சில தளவடிவங்களை பெயர் கொண்டு எங்களால் அழைக்க முடியாது. அதாவது உமது பயிற்சி புத்தகத்தில் 18 பக்கம் பாருங்கள், நாற்பக்கள் அது எவ்வகையான தளவடிவம் என எங்களால் பெயர் வழங்க முடியாவிட்டாலும் அதில் 4 பக்கங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே இதனை நாங்கள் நாற்பக்கள் என்போம். அதே போன்று ஐங்கோணி, அடுத்ததாக அருகோணி. அருகோணியை அவதானம் செலுத்துங்கள். அங்கு 6 நேர்கோடுகள் காணப்படுகின்றன. அந்த 6 நேர்கோடுகள் பூரணப்படுத்தப்பட்டு ஒரு மூடிய தள உருவம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனையும் நாங்கள் அருகோணி என்போம். எனவே குறிப்பிட்ட சில பல்கோணிகளுக்கு எங்களால் பெயர் வழங்க முடியும் என்றாலும் சில வடிவங்களுக்கு எங்களால் பெயர் வழங்க முடியாது. இருப்பினும் அங்கு கோணங்கள் காணப்படுகின்றன, அதாவது உச்சிகள் காணப்படுகின்றன. அந்த உச்சிகளை தான் நாங்கள் கோணங்கள் என்கின்றோம். இங்கு பலவிதமான உச்சிகள் காணப்படுகின்றன. ஆகவே ஒரு பல்கோணியை உருவாக்குவதற்கு குறைந்தது 3 அல்லது 3 மேற்பட்ட பக்கங்களை கொண்டு மூடப்பட்ட தள வடிவம் பல்கோணிகள் என நாங்கள் அழைப்போம். எனவே இது சம்பந்தமான விளக்கத்தை மேலும் பெற்றுக்கொள்வதற்காக பயிற்சி 14.1 நாங்கள் ஈடுபடுவோம். அந்த பயிற்சியின் ஊடாக விளக்கத்தை பெற்றுக்கொண்டு மேலும் சில விடயங்களுக்கு செல்வோம். அந்த வகையில் அந்த அட்டவணையை பாருங்கள் மாணவர்களே. பக்கங்கள் எண்ணிக்கை நிரலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது பல்கோணிகளின் பெயர்கள், கோணங்களின் எண்ணிக்கை, உச்சிகளின் எண்ணிக்கை இவ்வாறு வினாவப்பட்டிருக்கின்றன. 3 பக்கங்களை கொண்ட அந்த பல்கோணிக்கு நாம் வழங்கும் பெயர் முக்கோணி. ஆகவே அந்த முக்கோணியில் காணப்படுகின்ற கோணங்களின் எண்ணிக்கை. ஆகவே நாம் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், உச்சிகளை நாம் கோணங்கள் என்கின்றோம். 2 நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி உச்சி எனவும் அந்த உச்சிகளை கோணங்கள் எனவும் நாங்கள் பெயர் கொண்டு அழைக்க முடியும். அந்த வகையில் 3 பக்கங்கள் அதற்கு வழங்கும் பல்கோணிக்கு அந்த பல்கோணிக்கு வழங்கும் பெயர் முக்கோணி. ஆகவே அங்கு காணப்படுகின்ற கோணங்களின் எண்ணிக்கை 3, உச்சிகளின் எண்ணிக்கை 3. அவ்வாறே நாற்பக்களுக்கும் 4 பக்கங்களால் மூடப்பட்ட தளவடிவம் நாற்பக்கள், கோணங்களின் எண்ணிக்கை 4, உச்சகளின் எண்ணிக்கை 4. இவ்வாறே நாம் கீழ் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு எங்களால் விடையளிக்க முடியும். எனவே இதனை தொடர்ந்து செய்வதற்காக நீங்கள் இப்பாட அலகு முடிந்த பிறகு நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். எனவே மேலும் இப்பல்கோடிகள் சம்பந்தமாக முக்கியமான விடயத்துக்கு நாங்கள் உட்செல்ல வேண்டியுள்ளது. அந்த வகையில் இந்த பல்கோணிகளை 2 விகிதமாக வகைப்பிரிக்க முடியும். 1. குவிவு பல்கோணி, மற்றது குழிவு பல்கோணி. இது சம்பந்தமாக நாங்கள் மேலும் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். காத்திருக்கவும். இங்கு குவிவு பல்கோணி பற்றி தற்போது நாங்கள் அவதானிப்போம். உமது பயிற்சி புத்தகத்தின் 19 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நன்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. அந்த விளக்கத்தை நான் வாசிக்கின்றேன். உருவில் உள்ளவாறு பல்கோணிகளுக்குள் அமையும் எந்த இரு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோடு அப்பல்கோணிகளுக்குள்ளே அமையுமாயின் அது குழிவு பல்கோணி எனப்படும். உருவில் உள்ளவாறு பல்கோணிக்குள் அமையும் எந்த இரு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோடு பல்கோணிக்குள்ளேயே அமையுமாயின் அது குவிவு பல்கோணி எனப்படும். படத்தை நன்கு அவதானிக்கவும். ஏ படத்தினை பாருங்கள். ஏ பி சி டி என்ற ஒரு நாற்பக்கல் அங்கு வரையப்பட்டுள்ளது. ஏ பி சி டி இந்த நாற்பக்கலுக்குள் எக்ஸ் என்ற புள்ளியும் ஒய் என்ற புள்ளியும் வைக்கப்பட்டு அவை இரண்டும் இணைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பி உருவத்தை அவதானம் செலுத்துங்கள். அது ஒரு ஐங்கோணி. அந்த ஐங்கோணி உள்ளே, அந்த பல்கோணிக்குள்ளே 2 புள்ளிகள் வைக்கப்பட்டு அவை இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக இணைக்கும் போது அந்த புள்ளிகள் வெளியில் செல்லாது அந்த பல்கோணிக்குள்ளேயே காணப்படுகின்றன. இதன் மூலம் நாம் என்ன விளங்கிக் கொள்கின்றோம்? அந்த குறிப்பிட்ட பல்கோணிக்குள்ளே புள்ளிகள் 2 புள்ளிகளை வைத்து அந்த 2 புள்ளிகளையும் தொடுக்கும் நேர்கோடானது அந்த பல்கோணிக்குள்ளேயே காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு நாங்கள் குவிவு பல்கோணியை பற்றி விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது ஒரு பல்கோணியை அடிப்படையாக எடுத்து அந்த பல்கோணி குவிவு பல்கோணியா அல்லது குழிவு பல்கோணியா என்ற விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டியது, அங்கு எவையேனும் 2 புள்ளிகள் வைக்கப்பட்டு அந்த வைக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு அந்த பல்கோணிக்கு வெளியில் செல்கின்றதா அல்லது அந்த பல்கோணிக்குள்ளேயே காணப்படுகின்றதா நாம் வரைந்த அந்த நேர்கோடு. இவ்வாறு உள்ளே காணப்படுமாயின் அதனையே நாங்கள் குவிவு பல்கோணி என அழைக்கின்றோம். எனவே அதனை தொடர்ந்து குழிவு பல்கோணி என்றால் என்ன? இது சம்பந்தமான விளக்கம் உமது பயிற்சி புத்தகத்தின் 20 பக்கத்தில் நன்கு அவதானிக்கவும். அங்கு 2 தள வடிவங்கள் வரையப்பட்டுள்ளன. அதில் சி டி 2 வடிவங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அந்த 2 வடிவங்களையும் அவதானிக்கும் போது EFGH ஆங்கில கேபிட்டல் எழுத்தில் ஊடாக அங்கு காட்டப்பட்டிருக்கின்றன. அதனை அவதானம் செலுத்தும் போது அது ஒரு பல்கோணியாகும். அது எத்தனை பக்கங்களை கொண்டு மூடப்பட்டிருக்கின்றன என்ற எண்ணி பாருங்கள் மாணவர்களே. ஆகவே அந்த பல்கோணி 4 பக்கங்களால் மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதனை நாங்கள் நாற்பக்கல் என பெயர் கொண்டு அழைக்க முடியும். எனவே இந்த நாற்பக்கலுக்குள் விருப்பமான 2 இடங்கள் 2 புள்ளிகளை வைத்து அந்த புள்ளிகளை தொடுக்கும் அந்த நேர்கோடானது XY. அந்த XY என்பது இணைக்கும் போது குறிப்பிட்ட அந்த நாற்பக்கலுக்கு வெளியில் அந்த நேர்கோடு செல்கின்றது அல்லவா? ஆகவே சீல் அவ்வாறு செல்கின்றது. அடுத்த பல தலை உருவையும் பாருங்கள். XY இணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இணைக்கும் அந்த நேர்கோடும் அந்த குறிப்பிட்ட பல்கோணிக்கு வெளியில் செல்கின்றன. எனவே 2 புள்ளிகளை நாங்கள் அந்த பல்கோணிக்குள்ளே 2 புள்ளிகளை வைத்து அதனை இணைக்கும் நேர்கோடு அந்த பல்கோணிக்கு வெளியில் செல்லுமாயின் அதனையே நாங்கள் குழிவு பல்கோணி என்கின்றோம்.
ஆம் மாணவர்களே, இப்போது குவிவு பல்கோணிகள் குழிவு பல்கோணிகள் தொடர்பான முழுமையான விளக்கத்தை பார்த்தோம். இவை தொடர்பாக மேலும் விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக உமது பயிற்சி புத்தகத்தின் 20 பக்கத்தை தொடர்ந்து அவதானிக்கவும்.
அங்கு முதலாவதாக மூன்று விதமான பல்கோணிகள் வரையப்பட்டிருக்கின்றன. அதாவது சிவப்பு நிறத்தால் மூன்று விதமான பல்கோணிகள் அங்கு காணப்படுகின்றன. முதலாவது நாற்பக்கல், இரண்டாவது ஐங்கோணி, மூன்றாவது அறுகோணி. அங்கு வரையப்பட்டுள்ள அந்த பல்கோணிகளுக்குள்ளே கோணங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கோணங்களும் முதல நாற்பக்கலில் 4 கோணங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த 4 கோணங்களில் ஒரு கோணமாவது பின்வலை கோணமாக காணப்படுகின்றனவா என அவதானிக்கவும். அதே போன்று ஐங்கோணியை அவதானியுங்கள். அங்கு 5 கோணங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அதில் ஏதாவது ஒரு கோணமாவது பின்வலை கோணமாக காணப்படுகின்றதா? அடுத்ததாக அறுகோணியை அவதானிக்கவும். அங்கு கோணங்கள் உள்ளே காட்டப்பட்டிருக்கின்றன. அதிலும் எந்த ஒரு கோணமும் பின்வலை கோணமாக காணப்படவில்லை. ஆகவே அந்த 3 பல்கோணிகளையும் அவதானிக்கும் போது எந்த ஒரு கோணமும் பின்வலை கோணம் இல்லை. எனவே அந்த பல்கோணிகளுக்காக நாங்கள் வழங்கும் பெயர் குவிவு பல்கோணி. அந்த பல்கோணிகளுக்காக நாங்கள் வழங்கும் பெயர் குவிவு பல்கோணி. கீழே தரப்பட்டுள்ள 3 பல்கோணிகளை அவதானியுங்கள். முதலாவது நாற்பக்கல், இரண்டாவது ஐங்கோணி, மூன்றாவது அறுகோணி. ஆகவே இது ஒரு விதமான பல்கோணி. இங்கே கோணங்களை வரைந்து பாருங்கள். ஒவ்வொரு கோணங்களும் ஏதாவது ஒரு கோணமாவது அந்த பல்கோணியில் பின்வலை கோணமாக காணப்படுகின்றனவா? ஆம், அங்கு வரையப்பட்டிருக்கின்றன. பின்வலை கோணங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு பல்கோணியில் கோணங்களை அமைக்கும் போது பின்வலை கோணங்கள் காணப்படுமாயின் அவை குழிவு பல்கோணி என நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே கோணங்களை அடிப்படையாக கொண்டு குவிவு பல்கோணி குழிவு பல்கோணிகளை எங்களால் இனங்கண்டு கொள்ள முடியும். எனவே குழிவு பல்கோணி என்பதை மேலும் விளங்கிக் கொள்வதற்காக பின்வலை கோணம் எங்களுக்கு உதவியாக அமைகின்றது. சரி மாணவர்களே, இது சம்பந்தமான விளக்கம், பூர்ணமான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மேலும் ஒரு சிறு விளக்கத்துடன் உங்களுக்கு இப்பாடப்பரப்பிலிருந்து விடைபெறலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் இறுதியாக பார்க்கவிருப்பது ஒழுங்கான பல்கோணிகள். ஒழுங்கான பல்கோணிகள் என்றால் என்ன? இது சம்பந்தமான விளக்கத்தை கூறுகின்றேன். பல்கோணி ஒன்றின் எல்லா பக்கங்களின் நீளங்களும் எல்லா கோணங்களின் பருமனும் சமனாகும் போது அவை ஒழுங்கான பல்கோணிகள் என எங்களால் கூற முடியும். உதாரணமாக ஒரு முக்கோணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அந்த முக்கோணத்தில் 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாகும் மாறு அமைப்போம். 3 பக்கங்களும் சமன். ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டராக காணப்படுமாயின் 3 பக்கங்களும் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் என நாங்கள் வரைந்து கொள்ள முடியும். இவ்வாறு வரையப்பட்ட அந்த முக்கோணம் 3 பக்கங்களும் சமன். ஆகவே அங்கு காணப்படுகின்ற 3 கோணங்கள் கட்டாயம் சமனாக காணப்படும். ஆகவே அந்த 3 பக்கங்கள் சமன், அதேபோன்று 3 பக்கங்கள் சமனாயின் அங்கு காணப்படுகின்ற 3 கோணங்களும் கட்டாயம் சமன். ஆகவே அந்த 3 கோணங்களும் சமன். அந்த கோணங்களை தான் நாங்கள் பருமன்கள், அந்த கோணத்தின் பருமன் என நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே உமது பயிற்சி பத்தின 21 பக்கத்தில் உள்ள
அந்த பல்கோ ஒழுங்கான பல்கோணிகள் பற்றிய அந்த விளக்கத்தை நன்கு வாசிக்கவும்.
ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்கள் சமனாயின் அதில் காணப்படுகின்ற மூன்று கோணங்களும் சமனாகும். அதாவது கோணங்களை நாங்கள் பருமன்கள் என அழைக்கின்றோம். ஆகவே ஒரு பல்கோணியில் காணப்படுகின்ற அனைத்து பக்கங்களும் சமனாக காணப்படும். அதேவேளை அந்த பல்கோணியின் காணப்படுகின்ற பருமன்கள் அனைத்தும் சமனாகும். எனவே இவ்வாறான பல்கோணிகளை தான் நாங்கள் ஒழுங்கான பல்கோணிகள் என அழைக்கின்றோம். அடுத்ததாக ஒரு சதுரத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோம். சதுரத்தில் மூன்று நான்கு பக்கங்களும் சமன். அந்த சதுரத்தின் நாலு பக்கங்கள் சமனாயின் அங்கு காணப்படுகின்ற நாலு கோணங்களையும் அவதானிக்கவும். ஆகவே அந்த நாலு கோணங்களும் உங்களுக்கு தெரியும் செங்கோணங்கள் என. ஆகவே நாலு கோணங்களும் சமன். அதே சந்தர்ப்பத்தில் அந்த நாலு பக்கங்களும் சமன். எனவே இந்த சதுரமானது ஒரு ஒழுங்கான பல்கோணிகளுக்குள் உள்வாங்கும். அடுத்ததாக நீங்கள் செவ்வகத்தை அவதானம் செலுத்தி பாருங்கள். அங்கு எதிர்சோடி பக்கங்கள் மாத்திரமே சமனாக காணப்படுகின்றன. அதே சந்தர்ப்பத்தில் அங்கு காணப்படுகின்ற நாலு கோணங்களும் செங்கோணங்கள். இங்கு வித்தியாசமான ஒரு ஒழுங்கு காணப்படுகின்றது. அதாவது பக்கங்கள் சமன் அல்ல, ஆனால் கோணங்கள் சமன். இவ்வாறு ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு அது ஒழுங்கான பல்கோணி என பெயர் வழங்க முடியாது. ஆகவே சதுரம் ஒரு ஒழுங்கான பல்கோணி. அதற்கான காரணம் என்ன? செவ்வகத்தில் எதிர்சோடி பக்கங்கள் சமன், நாலு கோணங்களும் செங்கோணங்கள், நாலு கோணங்களும் சமன், ஆனால் அது ஒரு ஒழுங்கான பல்கோணி அல்ல. எனவே இதனை இரண்டையும் ஒப்பிட்டு எங்களால் ஒழுங்கான பல்கோணியை தெளிவாக விளங்கியிருக்க கூடும். அடுத்ததாக ஐங்கோணியை பாருங்கள். ஐங்கோணியில் ஐந்து பக்கங்கள் சமனாக காணப்படுகின்றன. ஆகவே ஐந்து கோணங்களும் சமன். எனவே இதனை நாங்கள் ஒரு ஒழுங்கான பல்கோணி என கூற முடியும். ஐங்கோணியில் ஐந்து பக்கங்களும் சமன், அதே சந்தர்ப்பத்தில் ஐந்து கோணங்களும் சமனாகும். எனவே இது ஒரு ஒழுங்கான பல்கோணி. அடுத்ததாக அருங்கோணியை, ஒழுங்கான அருங்கோணியை அவதானியுங்கள். அங்கு ஆறு பக்கங்கள் காணப்படுகின்றன. அந்த ஆறு பக்கங்களும் சமன். அதே சந்தர்ப்பத்தில் அங்கு காணப்படுகின்ற ஆறு கோணங்களும் சமனாகும். எனவே இதனையும் நாங்கள் ஒரு ஒழுங்கான பல்கோணி என பெயர் வழங்க முடியும். ஆகவே ஒழுங்கான பல்கோணி எனும்போது எங்களுக்கு நன்கு விளங்கியிருக்க வேண்டும். அதாவது கொடுக்கப்பட்டிருக்க பல்கோணியில் அனைத்து பக்கங்களும் சமனாக காணப்படும். அதேவேளை அங்கு காணப்படுகின்ற கோணங்கள் அனைத்தும் சமனாக காணப்படுமானாலே அது ஒழுங்கான பல்கோணியாகும். எனவே இது சம்பந்தமான பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு மேலதிக விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கின்றேன். ஆகவே இத்துடன் எமது இந்த பாடப்பரப்பிலிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. சகல மாணவர்களுக்கும் இதனை அவதானித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.